wealth of knowledge and expertise.
செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். வலி அறிதல் அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், ஆற்றின் அளவு அறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. இதற்கு விளக்கம் என்னன்னா, ஈதல் நெறியில் நிற்கக்கூடிய ஒருவன் தனது பொருள் வருவாயின் அளவினை அறிந்து அதற்கு தக்கபடி பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் பொருளினை போற்றி பாதுகாக்கும் வழியாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், ஆகாறு அளவு இட்டது ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. ஒருவன் பொருள் போகும் வழி செலவு வழி அளவுக்கு மீறிய வகையில் இருந்தால் அவனுடைய பொருள் வருவாய் வழி சுருங்கியதாக இருந்தாலும் அதனால் அவனுக்கு கேடு எதுவும் ஏற்பட்டு விடாது என்கின்றார் திருவள்ளுவர்.
இந்திய மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க பாட்டு இந்திரா படத்திலிருந்து அச்சம் அச்சம் இல்லை என்ற ஒரு பேட்ரியாட்டிக் சாங். சுகாசினி மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில், ஜி வி வெங்கடேஸ்வரன் அவர்களின் தயாரிப்பில் உருவான படம்தான் இந்த இந்திரா படம். கதாநாயகியாக அனுஹாசனும் அரவிந்த சாமியும் நடிச்சிருப்பாங்க. சுகாசினியே திரையுலகத்துக்கு வந்தப்ப அவங்களுக்கு நடிகாகணுன்ற எண்ணமெல்லாம் கிடையாது. அவங்க முதல்ல தொழில் பழகுனதே கேமரா உமனா தான். கேமராவுக்கு பின்னால் இயக்கக்கூடிய பெண்மணியாக முதல்ல கேமராமேன் கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்த சமயத்துல மகேந்திரனின் நெஞ்சத்தை கிள்ளாதே படத்துல இவங்களை கதாநாயகியாக்கி கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்த்தியவர் மகேந்திரன் அவர்கள். அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு அந்த படத்தை இயக்கணும்ன்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த இந்திராவின் கதையை கேள்விப்பட்டு இந்த கதைய திரைப்படமா எடுத்தாங்க. அதுக்கு தன்னுடைய தமக்கை அனுஹாசனையே கதாநாயகியா தேர்வு செஞ்சாங்க. இந்த அச்சமெச்சம் என்ற பாட்டை மட்டுமல்ல, இந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் எழுதியவர் வைரமுத்து. இந்த பாட்டுல முக்கியமா வரிகள் அத்தனையும் வைர வரிகளா இருக்கும். இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்கள். இந்த பாடல் ஒரு கோரஸான பாடலா வர்றதுனால இதுல நிறைய பேர் பாடியிருப்பாங்க. ஜி வி பிரகாஷ், சுஜாதா, அனுராதா ஸ்ரீராம், ஸ்வேதா ஏஸ்தர், ஸ்ரத்தா, இத்தனை பேர் பாடிய இந்த பாடல் தேசிய பற்றுள்ள பாடலும் ஆகும். இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பொழுது மிக பெரிய அளவில் பேசப்படவில்லை. ஆனாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய விருதான டோக்கியோ திரைப்பட விழாவில் விருதை வென்றுள்ளது. இன்று உங்களுக்காக இந்திரா படத்திலிருந்து அச்சம் அச்சம் இல்லை கேட்டு ரசியுங்கள். நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக எவ்வளவோ பெண்மணிகள் போராடி இருக்காங்க, சிறைக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய தியாகத்தை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டா கூட இவங்களை பத்தின இவங்க பண்ணின தியாகத்தை பத்தி நமக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. இதை படிச்ச பிற்பாடுதான் இந்த அம்மாவை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்க கூடிய ஆர்வமும் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். மதுரையின் இரும்பு மனம் கொண்ட பெண் தியாகி சொர்ணத்தம்மாள். ஆடைகளை கலற்றி இருந்தாலும் எங்கள் தேசப்பற்றை கலற்றியிட முடியாது. நள்ளிரவில் அடர்ந்த காட்டில் விடப்படும் அஞ்சாத வீரத்தாய், சிறை தண்டனை, கொடூரமான சித்திரவதை, அவமானம் என அனைத்தையும் தாங்கி கதர் வழியில் போராடிய வீராங்கனை. ஆனால் இன்று வரலாற்று பக்கங்களில் மறக்கப்பட்டு விட்டார். அவர்தான் சொர்ணத்தம்மாள், மதுரையின் மறக்கப்பட்ட சுதந்திர போராட்ட புரட்சி பெண்மணி. பிறப்பு 1916 மதுரை. வாழ்ந்த இடம் கடச்சனேந்தல் மதுரை. கணவர் SRN சேஷபாகவதர். தனது 91வது வயதில் இறைவனடி அடைந்தார். நெருப்பாற்று போராட்ட வாழ்க்கை. 26 வயதிலேயே சுதந்திர போராட்ட தீயில் குதித்தார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆலய பிரவேச போராட்டத்தில் முக்கிய பங்காற்றினார். அந்நிய துணி பகிஷ்கரிப்பு, கள்ளுக்கடை மறியல், கதர் பிரச்சாரம் என தீவிரமாக இயங்கினார். 42 அழகர் கோவில் காட்டில் நடந்த கொடூரம். 42 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது மதுரையில் தியாகி லட்சுமிபாய் அம்மாளுடன் சேர்ந்து பெண்கள் பேரணியை முன்னெடுத்தார். வெள்ளையனை வெளியேறிய நம் முழக்கமிட்ட இவரை பிரிட்டிஷ் காவலர்கள் கொடூரமாக தாக்கினர். மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் விடுவிப்பதாக கூறியும் இவர் மறுத்தார். ஆத்திரமடைந்த காவலர்கள் இவரது ஆடைகளையும் நகைகளையும் பறித்து கிழித்து நள்ளிரவில் அலர்கோவில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் தனியாக வீசி சென்றனர். ஆனால் மனம் தளராமல் இரவோடு இரவாக நடந்து வந்து மாற்று ஆடை அணிந்து மறுநாளே மீண்டும் போராட்ட களத்தில் நின்றார். வேலூர் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கடும் சித்திரவதைகளை அனுபவித்தார். சிறையிலும் தன் லட்சியத்தை விடாமல் கைராட்டையில் கதர் நூற்று போராட்ட உணர்வை உயிருடன் வைத்திருந்தார். ஆண்களுக்கு நிகராக அடிகளையும் அவமானங்களையும் தாங்கியதால் வரலாற்று அறிஞர்கள் இவரை இரும்பு மனம் கொண்ட பெண் என்று போற்றுகின்றனர். சுதந்திரத்திற்கு பிறகு எந்த விளம்பரமும் இன்றி மதுரை கடச்சனேந்தலில் மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து 2007 இயற்கை எய்தினார். இன்றைய தலைமுறையினருக்கு இவரை பற்றி தெரியாது என்பதுதான் வேதனை. தாய் மண்ணிற்காக தன் மானத்தையும் உயிரையும் பணையும் வைத்த இதுபோன்ற வீராங்கனைகளின் வரலாற்றை நினைவு கூர்வது நமது கடமை. ஆடைகளை கிழித்தாலும் அவர் தேசப்பற்றை கிழிக்க முடியாது. நள்ளிரவு காட்டில் விடப்பட்டும் மறுநாள் மீண்டும் போராட்டக் களத்தில் நின்ற வீராங்கனை. எத்தனையோ பெண் தியாகிகள் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடினாலும் சொர்ணத்தம்மாளின் போராட்ட உணர்வு என்றைக்கும் மறக்கக்கூடியதல்ல.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நேயர்களே, கடந்த ஜூலை மாதம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நினைவு நாளை ஒட்டி ஒரு வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலாக இருந்தது. அதை நீங்க நிறைய பேர் கேட்டிருந்திருப்பீங்க. அதாவது அது என்னன்னா, அமெரிக்காவிற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் அவருடைய மனைவியும் சென்று தங்கியிருக்காங்க. அங்க வந்திருந்த சில நண்பர்களுக்காக அவர் ஒரு பழைய அவர் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த காலத்தில் இருந்த ஒரு பாட்டினை பாடுறார். அதற்கு அவரே அங்க இருக்க டேபிள்ல இசையமைச்சுக்கிட்டே அவர் பாடுறாரு. அதை நீங்க எல்லாரும் கேட்டிருந்திருப்பீங்க. அது இப்ப உங்களுக்காக ஒளிபரப்புறோம். இதுல என்னன்னா, கடைசியில அவருடைய வீட்டுக்காரமா வந்து ரொம்ப வாஞ்சையோட மூச்சடைக்குதா மாமா அப்படின்னு கேக்குறது கூட அவ்வளவு ஒரு அழகா இருந்தது. இதோ அந்த பாடல்.
என்ன சொல்ற காமெடி? ஜோக்கர், ஜோக்கர் அண்ட் தீஃப் song and a boy and a girl, and the boy used to put a female role and act. Those days, old in this song. Right. Ready?
Ready, man.
Jai Mangu Pugal Bitta Dira Veera Singha, Singapore Pirang Japan, Japan, Japan. அடி சங்காங்காடியில் முங்காம் போட்ட சிங்கார திருடன், மம்மாடி சிங்கார திருடன், மம்மாடி சிங்கார திருடன். இந்த ஆண்டோமரி டப்பாங்குத்து குழாச்சாரினா, நம்மாடி குழாச்சாரினா, அம்மாடி குழாச்சாரினா. போலீஸ்காரன் போலீஸ்கார ஏழு பேரு கேலி செய்துட்டேன், அம்மாடி கேலி செய்துட்டேன், இன்ஸ்பெக்டரை கேலி செய்துட்டேன், ராய வேலூர் ஜெயிலை தாண்டி வேகமாக வந்துட்டேன், அம்மாடி மோகம் கொண்டுட்டேன், உண்மையில மோகம் கொண்டுட்டேன். அட மோசக்கார பயிரே, பாய் பேசுறாய் குடி வெறியில, அட மோசக்கார பயிரே, நரசமாக போயிடுவே, நரகத்துக்காக ஆயிடுவே, ஈசனாலையாக உன்னை ஏறிட்டும் பார்க்க மாட்டேன், மோசக்கார பயிரே. அடிசாராய முடித்தார சாதி கோழி முட்டத்தார, ஜோராகவே உன்னை நானு சேர்ந்து அணைந்து முத்தம் தர, சதாரம் பாடி தர முத்தாரம், அம்மா சதாரம் பாடி தர முத்தாரம். மரத்துல கம்பளி போட்டான், மரத்துல கம்பளி போட்டான், ரத்துல கம்பளி போட்டான், இத்துல கம்பளி போட்டான், தூர்ல கம்பளி போட்டான், கம்பளி போட்டான், இம்பளி போட்டான், பழி போட்டான், டீ போட்டான், போட்டான், இட்டான், டாட்டான், தாங்கிட்டப்புறம் டேப்பை சாடையான், டப்பா தோளா தாக்கிடத்தான், தை கிடத்தான், கொனி கிடத்தான், எண்ணி கிடத்தான், கொப்பலாங்கு லோசு பத்திரிக்கம்மா அடிக்கம்மா.
காமெடி ரோல், லாட் ஆஃப் சாங், ஒன் அவர்.
எண்ணுக்கு பெருமை தந்த மன்னவன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி இப்படி கூறுகிறார் பஞ்சோர்ணாசலம். தினகரன் நாளிதழ் 27/1/1979 நடிகர் திலகத்தின் 200வது படக்காவியமான திரிசூலத்திற்கு சிறப்பு மலர் வெளியிட்டது. அந்த சிறப்பு மலர்ல பஞ்சவர்ணாசலம் எழுதிய கட்டுரை இது. 100, 150, 175, 200 இவை வெறும் எண்கள் அல்ல, திரையுலகில் பலருடைய லட்சியம். தன் படங்கள் 100 நாட்கள் ஓடாதா, 25 வாரங்கள் போகாதோ என்று ஏக்கப் பெருமூச்சு பலரிடம் உண்டு. ஆனால் பட எண்ணிக்கையிலேயே 100, 150, 175 என்று விரைந்து வெற்றி நிலை கண்டு 200 அடைந்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இந்த எண்களுக்கே பெருமை சேர்த்த மன்னவன் அவர். சிவாஜி நடித்த 200 படங்களிலும் அவரை மிஞ்சும் எந்த பாத்திர படைப்புகளும் அந்தந்த படங்களில் வந்ததில்லை. என்றும்படி கதாநாயகனாக பாத்திரங்களாலேயே வாழ்ந்திருக்கிறார். அப்படி இப்படி என்று ஒரு 50 படங்களை தள்ளிவிட்டாலும் மற்ற 150 படங்களில் தனித்தனி நபர்களை உலாவ விட்டிருக்கிறார். ஒரே ஒரு குணசேகரனை, மனோகரனை, தூக்கு தூக்கியை, ரங்கனை, தியாகராஜனை, ரஹீம், ராஜசேகரனை, வீரபாண்டிய கட்டபொம்மனை, வரதனை, உயர்ந்த மனிதனை, வவுசியை, கண்ணனை, கர்ணனை, மோட்டார் சுந்தரம் பிள்ளையை, அப்பரை, லாரன்ஸை, பிரஸ்டீஜ் பத்மநாதனை, பாரிஸ்டர் ரஜினிகாந்தை, எஸ்பி சௌத்ரியை, மூக்கையா சேர்வையை தான் இதுவரை தமிழ் பட உலகம் சந்தித்திருக்க முடியும். இன்று எந்த ஒரு நடிகர் தன்னை கதாபாத்திரமாக்கி ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் போதும் சிவாஜியின் நடிப்பு வரம்பை மிதிக்காமல் இருக்க முடியாது. அவரது ஜீவனான நடிப்பு நிழல் படாமல் ஒதுங்க இயலாது. அவ்வளவு மாறுபட்ட குணச்சித்திரங்களை காட்டிவிட்டவர் அவர். தமிழ் சொற்களை எதுகை மூனைகளோடு அடுக்கி கொடுத்து விட்டாலும், உணர்ச்சிகளை வார்த்தைகளில் ஒதுக்கி கொடுத்து விட்டாலும், கையேற்ப இரக்கங்களை பொருள் நயம் பிசகாமல் பேசும் எவரிடமும் சிவாஜியின் வசன நடையின் வாடை வீசும். அப்படி ஒன்றை உருவாக்கியவர் அவர். ஆ, ஊ, ஏ என்று பொருளற்ற உயிர் எழுத்துக்களுக்கும் பொருள் படர்ந்த பெருமூச்சுகளும் உயிர்ப்பை தந்தவர் சிவாஜி. பேச்சு திணறுவது போல் வார்த்தை வாயிலிருந்து வர தவிப்பதைப் போல் இன்று யார் பேசினாலும் சிவாஜி பாணி என்று சொல்லும் அளவிற்கு வளமான பரம்பரையை படைத்தவர் அவர். இசைக்கேற்ப நடந்துவிட்டாலோ கேட்கவே வேண்டாம். இப்படி எங்கும் எதிலும் சிவாஜியின் நடிப்பு பள்ளி என்று மறையாத மரபை ஏற்படுத்தி இன்னும் அவரே கூட அதனை கடுமையாக போட்டியிட்டு தன்னை மாறுபடுத்தி காட்டு முயற்சி கொண்டிருக்கும் வளர்ச்சி இருக்கிறதே, அந்த சாதனை வேறு எங்கு கண்டோம்? தன் முழு கவனத்தையுமே படப்பிடிப்பில் ஈடுபடுத்தி கேரக்டராக மாறும் இன்றைய நிலையிலும் சிவாஜி ஒருவர் தான் அமர்ந்த இடத்திலேயே மணிக்கணக்காக அமர்ந்து எவரிடமும் எதுவும் பேசாமல் விளக்கு வெப்பத்தில் வற்றிடும் விழிநீரை தொடர்ந்து வரவழைத்துக் கொண்டே நின்ற பல சோகமயமான காட்சிகள் இன்னும் இதனை சிறப்பாக விளக்குகிறது. அந்த முழுமையான ஈடுபாடு, ஆழமான சிந்தனை, தன் நடிப்பாற்றல் கதாபாத்திரங்களுக்கு அமைத்து தரும் நெளிவு சுழிவுகள் இவைதான் வசனத்தை அவர் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் அரிய திறனை தருகிறது. கேமரா எப்படி எந்த கோணத்தில் இயங்கினாலும் தான் எப்படி இருக்க வேண்டும், எப்படி திரையில் அது பிரதிபலிக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்து அதற்கேற்ப தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எந்த இயக்குனர் ஆனாலும் ஒளிப்பதிவாளர் ஆனாலும் அவர் விரும்புவதை செய்ய வந்திருக்கும் வேலையால் தான் தன்னுடைய உணர்வு என்ற உணர்வு சிவாஜிக்கு எப்பொழுதுமே உண்டு. நேர மேலாண்மை, 6 மாதம் கழித்து அதே காட்சியில் இன்னொரு ஷாட் எடுப்பதாக இருந்தாலும் கூட தன் நடையிலும் அசைவிலும் கூட கொஞ்சமும் மாற்றமின்றி தொடர்ச்சியாக அப்படியே கொண்டு வர முடியும் சிவாஜி ஒருவரால் மட்டும்தான். நேரத்தோடு செயல்படுவது என்பது இவருக்கு இன்னொரு சிறப்பு. பல வேளைகளில் மேக்கப்புடன் வெளியே வந்து காத்திருக்கும் சிவாஜி படத்தின் டைரக்டரையே வரவேற்பதை கூட கண்டிருக்கிறோம். கொடுத்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள எந்த காலத்திலும் சிவாஜியின் நட்சத்திர அந்தஸ்து தடையாக இருந்ததில்லை என்பதை சொல்லலாம். எல்லாமே சொல்லியாகிவிட்டதுதான். ஆனாலும் அவர் வெற்றியை பற்றி நினைப்பவர்கள் கூட அவரை பற்றி சிரமப்படுகிறார்கள். அப்படி தன்னை நடிப்புக்கென அர்ப்பணித்துக் கொண்டதனாலேயே அற்புதங்கள் பல படைக்க அவரால் முடிகிறது. அந்த அரிய சக்தி அவரிடம் அணையாது சுழர்விட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் இயக்குனர் பஞ்சு அருணாசலம் அவர்கள்.
நீ காண வேண்டும், நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும்.
கடந்த ஜூலை 25 முத்தமிழ் சங்கத்தினுடைய 25 ஆண்டு விழா நடைபெற்றது. அப்பொழுது வெள்ளி விழா மலர் ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் தலைவர்களுடைய வாழ்த்துச் செய்திகளுடன் சில கட்டுரைகளும் எழுதியிருந்தார்கள். நம்முடைய முத்தமிழ் சங்கத்தின் நம்முடைய வானொலியினுடைய அன்பு நேயரும் முத்தமிழ் சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகி திரு கோமதி நாயகம் அவருடைய மனைவியுமான சுஜாதா கோமதி நாயகம் அவர்கள் எழுதிய தமிழ்ச் சங்கத்துடன் என் பயணம் என்கின்ற கட்டுரையினை உங்களுக்காக வாசிக்கின்றேன். நியூசிலாந்திற்கு வந்த பொழுது எங்கள் தாய்மொழியான தமிழுடன் பண்பாட்டுடனும் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு நாங்கள் முத்தமிழ் சங்கத்தின் உறுப்பினராக சேர்ந்தோம். சங்கத்தின் 25 ஆண்டு கால வரலாற்றில் அதில் 21 ஆண்டுகள் எங்கள் வாழ்க்கை பயணத்துடன் இணைந்திருக்கின்றன. முத்தமிழ் சங்கம் நடத்தும் தமிழ் பள்ளி குழந்தைகள் தமிழ் மொழியையும் தமிழர் பண்பாட்டையும் அறிந்து அவற்றை வாழ்வில் பின்பற்ற உதவுவதில் மிகுந்த பங்களிப்பை செய்துள்ளது. ஒரு பெற்றோராக முத்தமிழ் சங்கத்தின் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஆசிரியர்களால் என் குழந்தைகள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கின்றேன். அவர்கள் மொழியை கற்று வளர்ந்து தங்களின் பண்பாட்டு அடையாளத்துடன் வலுவான தொடர்பையும் உருவாக்கிக் கொள்வதை பார்ப்பது எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்த அர்த்தமுள்ள அனுபவங்களில் ஒன்றாகும். நியூசிலாந்தில் வாழும் தங்கள் பேர குழந்தைகள் தமிழை கற்றுக்கொள்வதை அறிந்த பொழுது எங்கள் பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைந்தார்கள். முத்தமிழ் சங்கத்தின் ஓனல நிகழ்ச்சி எங்கள் அன்றாட வாழ்வில் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டது. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஆவலுடன் காத்திருப்போம். வீட்டிலோ வெளியூர் பயணத்திலோ எங்கு இருந்தாலும் நானும் என் கணவரும் அந்த நிகழ்ச்சியை தவறாமல் கேட்போம். இந்த அருமையான வானொலி நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக செய்து வரும் தொகுப்பாளர்களின் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் பாராட்டத்தக்கது. அவர்களின் அயராத சேவைக்கு நாங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முத்தமிழ் சங்கம் நடத்தும் பொங்கல், தமிழ் புத்தாண்டு, கோடை விழா போன்ற நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதோடு சமூகத்தில் உள்ள குடும்பங்கள் ஒன்று கூடி மகிழவும் உறவுகளை வளர்க்கவும் புதிய நட்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் சிறந்த வாய்ப்பாக இருந்து வருகிறது. வெளிநாட்டில் வாழ்க்கையின் புதிய அத்தியாயங்களை தொடங்கிய எனக்கு முத்தமிழ் சங்கம் ஒரு அமைப்பாக மட்டுமல்லாமல் அன்போடும் அரவணைப்போடும் என்னை வரவேற்று ஒரு சமூகமாகவும் எனக்குள் சொந்தமான ஒரு உணர்வை உருவாக்கிய ஒரு குடும்பமாகவும் மாறியுள்ளது. ஆரம்பத்தில் உருவான அந்த அறிமுகங்கள் பின்னர் நிலையான நட்புகளாக வளர்ந்தன. முத்தமிழ் சங்கத்தின் மூலம் நான் சந்தித்த பலர் இன்று எனக்கு ஒரு விரிந்த குடும்பத்தை போன்றவர்களாக உள்ளார்கள். இந்த உறவுகள் ஒரு சமூகத்தின் வலிமை என்பது மொழியிலும் பண்பாட்டிலும் மட்டுமல்ல அன்பு, ஆதரவு மற்றும் ஒருவருக்கொருவர் காட்டும் அக்கறையிலும் உள்ளது என்பதை எனக்கு உணர்த்தியுள்ளது. முத்தமிழ் சங்கம் வழியாக நான் அனுபவித்த சமூக உணர்வு, ஊக்கம் மற்றும் ஆதரவு எனக்கு அளித்த இந்த சமூகத்திற்கு என்னால் என்ற வகையில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அது உருவாக்கியது. கடந்த ஆண்டுகளில் சங்கத்திற்கு நான் செய்த சிறிய பங்களிப்பு சில காலம் தமிழ் ஆசிரியராக இருந்ததுதான். என் கணவர் கடந்த காலங்களில் முத்தமிழ் சங்கத்தின் குழு உறுப்பினராக இணைந்து சங்கத்தின் வளர்ச்சிக்காக தன்னுடைய பங்களிப்பை வழங்கியுள்ளார். நிர்வாக குழுவில் காலத்திற்கேற்ப பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் முத்தமிழ் சங்கத்தின் வளர்ச்சிக்காக எங்களால் என்ற சிறிய அளவு வழியிலான எங்கள் நேரம், பங்களிப்பு மற்றும் சேவையை எப்பொழுதும் தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். கடந்த ஆண்டுகளில் ஒரு மொழி சங்கத்தை ஆதரிப்பது என்பது மொழியை கற்பிப்பதிலும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதிலும் மட்டும் முடிவதில்லை என்பதை நான் உணர்ந்துள்ளேன். வாழ்க்கையின் சவாலான தருணங்களில் நான் சங்கத்தின் உறுப்பினர்களிடமிருந்து அன்பையும் ஆதரவையும் பெறுவதைப் போல தேவையான நேரங்களில் என் கணவர், குழந்தைகள் மற்றும் நானும் குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்க முயற்சி செய்துள்ளோம். குடும்பங்கள் நோய், மருத்துவமனையில் அனுமதி அல்லது அன்பிற்குரியவர்களின் இழப்பு போன்ற கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்ட பொழுது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் நடைமுறை உதவிகளை வழங்கவும் எங்களால் முடிந்த வரையில் அதே அக்கறையும் ஆதரவையும் வழங்க வாய்ப்பு கிடைத்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். இந்த பரஸ்பர அன்பும் ஊக்கமளிப்பும் துணையாக இருக்கும் மனப்பான்மையும் முத்தமிழ் சங்கத்தின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்றாகும். இதுவே கடந்த 25 ஆண்டுகளாக சங்கத்தை உயிர்ப்புடனும் அன்பும் ஆதரவும் நிறைந்த சமூகமாகவும் தொடர்ந்து வளரச் செய்துள்ளது. சங்கத்தின் 25 ஆண்டு கால சிறப்பு மிக்க பயணத்தை நாம் கொண்டாடும் இந்த வேளையில் சங்கத்தின் மிகப்பெரிய சாதனை நமது மொழியை வளர்ப்பதிலும் பாதுகாப்பதிலும் மட்டுமல்ல அது உருவாக்கிய அன்பான சமூகத்திலும் உள்ளது என்பதை உணர்கின்றேன். முத்தமிழ் சங்கம் பல தலைமுறைகளை ஒன்றிணைத்துள்ளது, குடும்ப உறவுகளை வலுப்படுத்தியுள்ளது, தன்னார்வ சேவையாளர்களை ஊக்குவித்துள்ளது, மேலும் காலத்தால் அழியாத நட்புறவுகளை உருவாக்கியுள்ளது. எதிர்கால தலைமுறைகளும் நமது மொழி, பண்பாடு மற்றும் ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கும் சமூக உணர்வை தொடர்ந்து பாதுகாப்பு வளர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் தமிழை வாழ்த்தி வணங்கி முத்தமிழ் சங்கத்தின் அடுத்த கட்ட பயணத்தை ஆவலுடன் எதிர்நோக்குகின்றோம் என்று சொல்கின்றார் அன்பு சகோதரி திருமதி சுஜாதா கோமதி நாயகம் அவர்கள்.
உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு, புது இடம் புது வேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரம பதம் விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையானது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல.
பாராட்டுவதே இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருந்தது. பிறகு சின்ன சின்னதாக பாராட்டுகள் தொடங்கி பரிசுகள் வரை விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் பாராட்டுகளிலேயே ஒருவர் ஊக்கப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம். சில நேரம் நாமாகவே கொடுத்து விடுகின்றோம், பல நேரம் அவர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் செய்யும் வேலைக்கு கூட அடுத்தவரின் அன்பை பெற வேண்டும் என்று நினைப்பது. ஓர் அரசு அதிகாரி தான் செய்ய வேண்டிய வேலைக்கு கூட லஞ்சத்தை எதிர்பார்ப்பது போல பாராட்டுகளிலேயே திளைத்த மனது குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட லைக்குகள் வரவில்லை என்றாலும் கூட குழப்பமடைகிறது. வாழ்வில் ஆகப்பெரும் தோல்வியை கண்டதாக விம்முகிறது. நம்முடைய மகிழ்ச்சியை அடுத்தவர் காட்டும் அன்பில் அடகு வைத்த பிறகு நாம் நாமாக வாழ்வது என்பது அரிதினும் அரிது எனும் சமூக வலைதள கவிதையோடு இந்த வார நிகழ்ச்சிகளை முடிக்கின்றேன். இந்த வார நிகழ்ச்சியில் முத்தமிழ்ச்சங்கத்தின் 25வது ஆண்டு விழா மலரில் தமிழ்ச்சங்கத்துடன் என் பயணம் என்ற கட்டுரை தந்த அன்பு சகோதரி சுஜாதா கோமதி நாயகம் அவர்களுக்கும், இந்த வார பாடல்களை தெரிவு செய்து தந்த அவர்களுக்கும், வழமை போல் நல்ல பல கருத்துக்களை தந்த அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய்.